الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله. وقد قال الله تعالى في كلامه اللذيذ: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: طلب كسب الحلال فريضة بعد فريضة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسول الله صلى الله عليه وسلم. عليكم بغلوم ولبن الله جل سبحانه وتعالى وكيل ولكاكتم எங்கள் தூதர் கண்மணி முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை உயர்ந்தவர்கள் உயரக்கூடியவர்கள் ஏனையவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் ஊடாகிய பள்ளி வாசலில் ஒன்று கொள்ளும் இருக்கும் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஆகரத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை, அது நிலையான வாழ்க்கை, பக்கான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசி பணங்கள், பட்டம் பதவிகள், சொத்து சுகங்கள் அனைத்தும் ஒரு நாள் எம்மை விட்டும் போய்விடும். அல்லது அவைகளை வைத்துவிட்டு திடீரென்று போக வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்படும். ஒரு நேரம் வரும், அந்த நேரத்திலே டாக்டரும் கைவிட்டு விடுவார். குடும்பத்தார்கள் சூழால் இருந்து அழுது பொருளாபித்து அல்லோட கல்லோலப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரத்திலே ரூஹு பிரிக்கப்படும். துருப்பாக்குவார்கள், கவன் செய்வார்கள், கொண்டு போய் பள்ளி வாசலிலே வைத்து துழுவிப்பார்கள். கபிரஸ்தானத்துக்கு கொண்டு போய் குழியிலே போட்டு மண்ணோடு மண்ணாக சேர்த்து விடுவார்கள். அந்த புதைகுடிய ஒரு தனிமையான இடம், ஒரு சின்னஞ்சிறு இடம், இருள் நிறைந்த இடம், புழுபூச்சிகள் நிறைந்த ஒரு இடம். அங்கே எங்களுடைய காசி பணமோ, பட்டம் பதவியோ, சொத்து சுகமோ எதுவாலும் ஒன்றுமே செய்ய முடியாது, குடும்பத்தார்களாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த தனிமையான இருள் நிறைந்த, குடுபூச்சிகள் நிறைந்த அந்த வீட்டுக்குள்ளே எம்முடைய கபரை வெளிச்சமாக்கி, விசாலமாக்கி, தனிமைக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையற்றும் அல்லாஹ்வுடைய பயம். நாம் தொழுத தொழுகைகள், ஓதிய குர்ஆன்கள், செய்த திக்ர்கள், செய்த இஸ்திகாரகள், ஹலாலான தொழில்கள், மக்களோடு நல்ல முறையிலே அன்பாக பண்பாக நேசமாக பழகிய நல்ல பண்புகள், கால் மாட்டிலும் தலமாட்டிலும் இடதிலும் வலதிலும் எமக்கு இருந்து உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே இக்கட்டான கட்டத்தில் கை கொடுக்கக்கூடிய அந்த தக்வாவையும் சாலிஹான அமல்களையும் அதிகம் அதிகமாக செய்து கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கு ஆரம்பமாக தக்வாவை கொண்டு வசியத்தும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒரு சமுதாயத்துடைய அல்லது ஒரு நாட்டுடைய, ஒரு ஊருடைய அல்லது ஒரு குடும்பத்துடைய, ஒரு வீட்டுக்குள்ளே நாலு விஷயங்கள் உள்ளடக்கப்படும் என்று சொல்லியிருந்தால், நாலு விஷயங்களிலே கரிசனை கொள்வோம் என்று சொல்லியிருந்தால், நாலு விஷயங்கள் மேம்படுத்தப்படும் என்று சொல்லியிருந்தால், அந்த ஊருடைய முன்னேற்றம், அந்த குடும்பத்துடைய முன்னேற்றம், அந்த வீட்டுடைய முன்னேற்றம், அந்த நாட்டுடைய முன்னேற்றம் கூட அந்த நாலு விஷயம் சரியாக இருக்கும் என்றால் அது மிகவும் உயர்ந்ததாக இருக்கும், மேம்படுத்தப்பட்டதாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். அந்த நான்கு விஷயங்களிலும் கவனிப்பாரற்ற நிலைமை இருக்கும் என்றால் அந்த ஊருடைய வீழ்ச்சி, அந்த ஊருடைய கேவலம், அந்த ஊருடைய மோசமான நிலைமை கீழ்த்தள்ளப்பட்டதாக இருக்கும். எனவே அந்த நான்கு விடயங்களையும் கருத்திலே மையமாக வைத்து ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களும் என்னுடைய இந்த நாலு விஷயத்திலும் என்னுடைய குடும்பம் நல்லதாக இருக்குதா, இந்த ஊர், இந்த நகரம், இந்த பட்டணம் நல்லதாக இருக்குதா, அதில் ஏதும் குறை இருக்கிறதா, அதை சீராக்க வேண்டுமே,
என்ற நிலைப்பாட்டுக்கு வருவோம் என்றால் நிச்சயமாக அந்த ஊர் உயர்ந்ததாக மேல்மையானதாக கண்ணியமானதாக ஆக்கப்படும். எனவே ஒரு ஊருடைய ஊற்றுடைய குடும்பத்துடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் இந்த நான்கு விஷயங்களிலே தங்கியிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிலே முதலாவது ஒரு குடும்பத்துடைய ஒரு வீட்டுடைய ஒரு ஊருடைய எழுச்சி உயர்வு மேன்மை கண்ணியம் அவர்களுடைய ஆத்மீக துறையிலே தங்கியிருக்கின்றது. ஆத்மீக துறை சீராக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராக்கப்பட வேண்டும், அந்த ஊரை அந்த வீட்டை அந்த குடும்பத்தை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, வீட்டுக்குள்ளேயும் ஊரிலேயும் தொழுகை சீராக இருக்க வேண்டும், வீட்டுக்குள்ளே குர்ஆன் ஓதப்பட வேண்டும், வீட்டுக்குள்ளே இஸ்திகஃபார் தௌபாக்கள் நடக்க வேண்டும், வீட்டுக்குள்ளே தஹஜ்ஜத்து தொழப்படக்கூடிய வீடாக இருக்க வேண்டும், வீட்டுக்குள்ளே சுன்னத்தான தொழுகைகள் நிறைவேற்றப்படக்கூடிய வீடாக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, ரஹ்மத்துடைய சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ரஹ்மத்துடைய மலக்குகள் வீட்டுக்குள்ளே வர வேண்டும். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எந்த வீட்டுக்குள்ளே பாவம் நடக்கிறதோ, அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் இருக்கிறதோ, மோசமான கர்மங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிறதோ, அங்கே ஜின்னும் ஷைத்தானும் பேயும் பிசாசும் வரக்கூடியதாக இருக்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமானதாக இருக்கும். வீட்டுக்குள்ளே தொழுகை, வீட்டுக்குள்ளே குர்ஆன், வீட்டுக்குள்ளே நல்லது பேசப்படுகிறது, வீட்டுக்குள்ளே இஸ்திகஃபார். அன்புக்குரியவர்களே, அங்கே ரஹ்மத்துடைய மலக்குகள் ஆஜராகின்றார்கள். வீட்டிலே வரக்கத்து, வீட்டுக்குள்ளே ரஹ்மத்து, அன்பு, பரஸ்பரம் உறவு, ஒவ்வொருத்தருடைய உள்ளங்கள் அங்கே நல்லதாக, நல்லதை நோக்கமாக கொள்ளதாக அங்கே செயல்படக்கூடியதாக மாறிவிடும். அதற்கு மாற்றமாக வீட்டுக்குள்ளே படமும் கூத்தும் கும்மாளமும், அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லை, சுபகில்ல, வீட்டுக்குள்ள தஹஜ்ஜத் இல்ல, வீட்டுக்குள்ள குர்ஆன் ஓதப்படுகிறது இல்ல, அல்லாஹ்வை சந்தோஷமாக்கக்கூடிய எந்த செயலும் வீட்டுக்குள்ளே இல்லை, அங்கே பேயும் பிசாசும் ஜின்னும் ஷைத்தானும் அனைத்தும் அங்கே வரக்கூடியதாக இருக்கும். மாப்பிள்ளை கொஞ்சாதி கடையில சண்டை, பிள்ளைகளுக்கடையில சண்டை, பிள்ளைகளுக்கடையில ஒப்புமை இல்ல, வீட்டில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பதக்கத்தில்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, வீட்டில் எந்த நாளும் முசீபத்து, தரித்திரியம், சோதனை, நோய், எந்த நேரமும் பிரச்சனை வீட்டுக்குள்ள அனைத்தும் வரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு வீடுகளும், ஒவ்வொரு ஊரும், ஒவ்வொரு கிராமமும், ஒவ்வொரு நகரமும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக, ஆத்மீக துறையிலே உன்னதமானதாக, அல்லாஹ்வுடைய திருப்தியை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடியதாக ஒவ்வொரு வீடுகளையும் மாற்றுவது வீட்டு தலைவர்களுடைய, வீட்டு பொறுப்புதாரிகளுடைய பொறுப்பாக, கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. வீட்டுக்குள்ளே களிமாவோட மௌத்தாக வேண்டும், வீட்டுக்குள்ளே நோய்கள் பேய்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படியாக இருந்தால் வீட்டுக்குள் குர்ஆன் ஓதப்பட வேண்டும், அதிகமாக திக்ர்கள் செய்யப்பட வேண்டும், வீட்டுக்குள்ளே தௌபா இஸ்திகஃபார்கள் நடக்க வேண்டும், வீட்டுக்குள்ளே தஹஜ்ஜத்து தொழப்பட வேண்டும், வீட்டுக்குள்ளே அங்கே சுன்னத்தான தொழுகைகள் நடைபெற வேண்டும். உங்களோட வீடுகளை பாலடைஞ்ச பால கபூர்களை போல ஆக்கிறாரே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். வீட்டுக்குள்ளே சதக்காக்கள் நடக்க வேண்டும், நல்ல வார்த்தைகள் பேசப்படக்கூடியதாக இருக்க வேண்டும், நபியுடைய ஹதீஸ்கள் வீட்டுக்குள்ளே வாசிக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் அங்கே இறங்கக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்குள்ள ஒத்துமையும் பரஸ்பரமும் உன்னதமும் வீட்டுக்குள்ளே அங்கே ஏற்படும். பிள்ளைகளுக்குள்ள சந்தோஷம், நிம்மதி, ராகத்து ஏற்படும். இந்த அன்புக்குரியவர்களே, இந்த நிலைமைகள் எங்கே, எந்த வீட்டுக்குள்ளே, எந்த ஊரிலே நடைபெறுமோ நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சந்தோஷம் திருப்தி அந்த ஊருக்கு இறங்கும். பலாய முசீபத்துகளை விட்டும் அந்த ஊர்கள் பாதுகாக்கப்பட்டதாக ஆகிவிடும். எனவே இந்த நிலைமைகள் உருவாகக்கூடிய வீடுகளாக எம்முடைய வீடுகளை ஆக்குவது ஒவ்வொருவருடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் ஆத்மீகத்துடைய வளர்ச்சி மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய திருப்தி, அல்லாஹுடைய சந்தோஷம், அல்லாஹுடைய பொருத்தம் மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிலைமைகளை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அதற்கு மாற்றமாக குரோதமும் பெருமையும் பொறாமையும் உள்ள நோய்கள் உள்ளதாக எங்களுடைய உள்ளங்கள் இருக்கும் என்று சொல்லியிருந்தால், மற்றவர்களின் பக்கம் பொறாமை உள்ளதாக, கோபம் உள்ளதாக, விட்டுக் கொடுப்பில்லாமல், ஒற்றுமை இல்லாமல், ஒருவரை ஒருவர் குரோத மனப்போன்மையோடு நோக்கக்கூடியதாக, ஒத்தருக்கு ஒத்தரி ஏசி பேசிக் கொள்ளக்கூடியதாக, மற்றவரை மற்றவர் மதிக்காதவர்களாக வீட்டுக்குள்ளேயும் இருப்போம் என்றால், ஊரிலேயும் இருப்போம் என்று சொல்லியிருந்தால், அந்த வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்க மாட்டாது. இரண்டு பேர் சண்டை பிடிச்சாங்க. தெய்வங்கூர் கதிரை அறிவிக்க வந்த மலக்குகள் தூரமாகி விட்டார்கள். எனவே ஒவ்வொரு ஊர்களும் சிறப்பாக வேண்டும். இந்த மினன் மஹல்லா, இங்கே மினன் மஹல்லாவா? சுபஹானல்லாஹ், அது சிறந்த மஹல்லா, நல்ல மஹல்லா என்று மக்களிடத்திலே பேசப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். சில ஊர்களுக்கு நாங்கள் போகின்றோம், அந்த ஊரிலே தொப்பியை கண்டுவிட்டாலே, தொப்பியொன்றை போட்டுக்கொண்டு பாடுவதை கண்டுவிட்டாலே அவர்கள் வாகனத்தில் இருந்து பைக்கிலில் இருந்து இறங்கி நடந்து போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த ஊர்களிலே உலமாக்களை மதிக்கக்கூடியவர்களாக, மூத்தவர்களை மதிக்கக்கூடியவர்களாக, ஒவ்வொருவரையும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இன்றும் சில நாட்டுப்புறங்கள் அப்படியான செயல்பாடுகளே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு மஹல்லாக்களும், ஒவ்வொரு கிராமங்களும், ஒவ்வொரு ஊர்களும், ஒவ்வொரு பட்டணமும் நல்ல பேர் வேண்டக்கூடியதாக, மக்களை மக்கள் மதிக்கக்கூடியவர்களாக, ஊருக்குள்ளே உள்ளவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை உள்ளவர்களாக, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். மாமேதே இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லா சொல்லி காட்டினார்கள், அவ்வளவு நொத்துபா, மனிதனுடைய ஆரம்பமோ இந்திரியம். இந்திரியத்தை கையிலே வைத்து காட்டினால் சி என்று சொல்வார்கள். மனிதன் படிக்கப்பட்டது, மனிதன் உருவானது அந்த சி என்று சொல்லக்கூடிய இந்திரியத்தால் தான். ஆகருகு ஜீபா, கடைசியிலே செத்த குணம். குணம் மௌத்தாகி விட்டால் மூக்கால வாயால கீழா அங்கே பின்னால முன்னால் எல்லாம் வட்டி ஆரம்பிச்சிடும். மனிதன் செத்து விட்டால் வைத்துக் கொள்ள முடியாது, நாட்டம் எடுக்க ஆரம்பித்து விடுவார். அன்புக்குரியவர்களே, ஆரம்பமும் சி, கடைசியிலையும் சி என்று சொல்லக்கூடியதாக, மனிதன் வெடித்து விட்டான் என்றால் புல் தின்னக்கூடிய மிருகங்களை விட மோசமான வாசம் அடிக்கக்கூடிய, வீச்சம் அடிக்கக்கூடியவராக மனிதன் ஆகிவிடுவார். ஆரம்பமும் சி, கடைசியிலே சி என்று சொல்லக்கூடியவர். இடைப்பட்ட வாழ்க்கையிலே மனிதன் பௌத்துக்குள்ளே சுமந்து கொண்டிருப்பது மலம், நஜீர் மலத்தை சுமந்து கொண்டிருக்கிறான். ஒருவருக்கு வைத்தோட்டம் பிடித்து ஏழு விடுத்தம் வைத்தோட்டம் போய்விட்டது என்றால், வைத்தால போய்விட்டது என்றால் எவ்வளவு தைரியசாலியும் எழும்பி நடக்க முடியாது, அவன் அப்படியே உட்கார்ந்து விடுவான், குறுக்கில பலன் இல்லாம பேசும். மனுஷன் மலத்துடைய பலத்திலே தான் இருந்து கொண்டிருக்கிறான். மௌத்துக்குள்ள இருப்பது மலம், மௌத்துக்குள்ள இருப்பது நஜீர், மௌத்துக்குள்ள இருப்பது பீ. அன்புக்குரியவர்களே, எனவே பீயை சுமந்து கொண்டு மலத்தை சுமந்து கொண்டிருக்கிறான். அவன் பெரும் அறிவாளியாக இருக்கலாம், பெரும் கோடீஸ்வரராக இருக்கலாம், பெரும் அதிபதியாக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம். அவன் உள்ள வகுப்புக்குள்ளே இருப்பது நஜீஸ், நஜீஸை சுமந்து கொண்டுதான் இருக்கிறான். ஆரம்பமும் சி, கடைசியிலே சி, இடப்பட்ட வாழ்க்கையிலே மலத்தை சுமந்து கொண்டு நஜீஸை சுமந்து கொண்டிருக்கிறார். மாமேரி இமாம் கஸ்ஸாலி கேட்கின்றார்கள், மல் ஃபஹ்ருல் இன்ஸான், மனிதனே உனக்கு அறிவால், ஆற்றலால், பணத்தால் என்ன பலர், என்ன பெருமை இருக்குது, நீ சுமந்து கொண்டிருப்பது நஜீஸ். எனவே இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. எனவே அந்த அடிப்படையில் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருத்தரும் நினைக்க வேண்டும், மௌத்தாகிவிட்டால் என்ற நிலைமை என்ன, அடுத்த நிமிஷம் ரூஹு போய்விட்டால் என்ன நிலைமை. எனவே உலகத்திலே வாழ்கின்ற பொழுது ஹலால் ஹராம் பேணி சம்பாதிக்க வேண்டும், வீட்டுக்குள்ளே நல்லது நடக்க வேண்டும், வீட்டுக்குள்ளே இபாதத்துகள் நடக்க வேண்டும், மனைவி பிள்ளைகளுக்கு வீட்டுக்குள்ளே அமல்கள் நடக்க வேண்டும், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் மையத்தை கொண்டு போய் வைத்துவிட்டு ஒரு நல்ல மனிதன் போய்விட்டாரே, மௌத்தாகி விட்டானே என்று பலரும் பேசப்படக்கூடியதாக ஒரு ஸ்ரீதேவியாக வாழ்ந்து விட்டு போக வேண்டும். விட்டுக் கொடுப்போடு ஒருவரை ஒரு மதிச்சு கண்ணியப்படுத்தி ஒருவருக்கொருவர் உதவியாக உபகாரம் செய்யக்கூடிய மனிதனாக, நல்ல பேர் வேங்கக்கூடிய மனிதனாக உலகத்திலே வாழ்ந்து விட்டு போக வேண்டும் என்பதை ஒவ்வொரு தனிப்பட்டவர்களும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் குடும்பத்திலேயும் நினைக்கக்கூடியவர்களாக மாறுவோம் என்றால் அல்லாஹ் என்னை பார்த்து சந்தோஷம் அடைவார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு இறங்கு வீட்டுக்கு இறங்கக்கூடியதாக இருக்கும். எனவே ஆன்மீக துறையிலே ஒவ்வொரு ஊர்களும் குடும்பங்களும் வீடுகளும் ஆன்மீக துறையிலே அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக நாம் வாழ்வோம் என்றால் அந்த ஊருடைய முன்னேற்றம் மிக உயர்வானதாக இருக்கும். அதற்கு மாற்றமாக அங்கே ஹராம் ஹலால் பேணுதல் இல்லை, சண்டையும் குழப்பமும் கொத்தருக்கொத்தரு வைராட்சியமும் பொறாமையும் பெருமையும் பணம் திமிர் முடித்தவர்கள் போல பெருமையும் அல்லாஹ் ரசூலுக்கும் மாற்றமானவர்களாக ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு கிராமத்திலேயும் வீட்டுக்குள்ளேயும் ஊரிலேயும் செயல்படுவோம் என்றால் அல்லாஹுடைய உதவி இருக்க மாட்டாது. யுசல்லி தலைக்கும் சுராருக்கும், அல்லாஹ் கெட்டவர்களை தாக்கி எம்மை அழித்து விடுவார். எமக்கு பல சோதனைகள் ஆட்சியாளர்களாலும் அரசாங்கத்தாலும் அதிகாரிகளாலும் அந்நிய மக்களாலும் எமக்கு சோதனைகள் வர ஆரம்பித்து விடும். யாராலும் தடுக்க முடியாது, எவ்வளவு துவா செய்தாலும் அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. எனவே அந்த நிலைமைகள் வந்துவிடாது. ஒவ்வொரு வீடுகளும் குடும்பங்களும் ஊர்களும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக மாறுவோம் என்றால் அந்த ஊர் முன்னேறும். அதே போன்று அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒவ்வொரு ஊர்களும் ஒவ்வொரு தனிப்பட்டவர்களும் பொருளாதார வளம் உள்ளவர்களாக வாழ வேண்டும், பொருளாதார வளர்ச்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும், தொழில் செய்து ஊதியம் செய்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், தனிக்காலிலே இயங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா ரிஸ்கை தருவதை 70,000 வருஷத்துக்கு முந்தி ரிஸ்க் எங்களுக்கு ஏற்பாடு செஞ்சிட்டார். ஆனால் ஆலமுல் அஸ்பாப், காரண காரியத்தோடு இயங்கக்கூடிய உலகம் ஒரு சபவுக்காக வேண்டி ஒரு முயற்சி செய்யப்பட வேண்டும். ஏதோ அமைப்பில் மற்றவர்கள் மீது தங்கி வாழாது, தான் சுய தொழில் செய்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல் ரூபமாக சாவிக்கு சொல்லி காட்டினார்கள். யாசித்து வந்தவர் யாசித்து வருகிறார், கை நீட்டி வருகிறார். யாரெல்லாம் மற்றவர்கள் கை நீட்டுகின்றார்களோ முகத்திலே சதை இல்லாமல் நாளைய கியாமத்தில் எழுப்பப்படுவார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி யாசித்து ஒருவரை அழைத்து உங்கள் வீட்டில் என்ன இருக்கு என்று கேட்டார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய திரகை கேடயத்தை எடுத்துக்கொண்டு வந்து வெந்தேசி போட்டார்கள். கூடிய விலைக்கு விற்று ஒரு பிக்காசி வேண்டிக் கொண்டு வரும்படி நபி அவர்கள் சொன்னார்கள். நபியுடைய கையினாலே குடி போட்டார்கள். குடி சமைத்து அந்த பிக்காசிக்கு விறகு வெட்டி வந்து நீ சம்பாதித்து உழைத்து வாழி என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். எனவே அந்த அடிப்படையில் சுயமாக தொழில் செய்து சோம்பேறிகளாக இருக்காமல் சுயமாக தொழில் செய்து வாழ்வதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். தரபு கஸ்பில் ஹலால் ஃபரீலத்தும் பரத ஃபரீலா, பரல தொழுகைக்கு பின்னால அஞ்சு நேர தொழுக அதே போன்று நோம்பு ஜக்காத்து ஹஜ்ஜி இப்படியான பரல்களுக்கு பின்னால் ஒரு பரல் இருக்கும் என்று சொன்னால் தலபு கஸ்பில் ஹலால், ஹலாலான உணவு தேடி தன்னுடைய குடும்பத்திற்கும் கொடுத்துவிட்டு தானும் சாப்பிடுவதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். இஸ்லாம் இதை உற்சாகமூட்டுகின்றது. எனவே தொழில் செய்வது, உத்தியோகம் செய்வது, ஹலாலான முறையிலே சம்பாதிப்பதை இஸ்லாம் மிகவும் உற்சாகமூட்டுகின்றது. இது பரல்களுக்கு பின்னால் ஒரு பரலாக இருக்கிறது. குடும்பத்துக்கு செலவழிப்பது அன்புக்குரியவர்களே, தியாகத்திலே அது கேள்விகளுக்கு கூட உட்படுத்தப்பட மாட்டாது என்று ஹதீஸ்களே பதியப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் முடியுமான அளவு நாங்கள் சம்பாதித்து உழைத்து வாழ்வதை இஸ்லாம் ஆதரிக்கின்றது. அந்த அடிப்படையில் தனிப்பட்ட நபர்களும் ஒவ்வொரு ஊரிலையும் செல்வ சீமான்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு ஊரிலே செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். அந்த ஊருக்கு உதவி செய்வார்கள், பள்ளிவாசலுக்கு உதவி செய்வார்கள், மதரசாக்களுக்கு உதவி செய்வார்கள், ஏழை குமர்களுக்கு உதவி செய்வார்கள், எத்தனையோ ஒழியங்களை செய்வார்கள், இல்லாதவர்களுக்கு வறியவர்களுக்கு தக்காத்துகளை கொடுத்து அது மட்டுமல்லாமல் பட்டி எடுக்க போக விடாமல் கர்லே ஹசனா என்ற அடிப்படையிலே 10 தனவந்தர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஊரிலே ஒரு பணத்தை சேகரித்து நீங்கள் வட்டி கடைக்கு போய்விடாதீர்கள், வட்டிக்கு வட்டி எடுக்காதீர்கள், வட்டி கொடுப்பது எடுப்பது சாட்சி சொல்வது எழுதுவது குள்ளுகும் சவாவும் அனைத்தும் சமன் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வட்டி சாப்பிடுவது எந்த அளவு என்றால் தன்னுடைய தாயோடு விபச்சாரம் செய்வதற்கு சமன், தாயோடு கெட்ட நடத்தையில் ஈடுபடுவதற்கு சமன் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையில் அப்படியான பயங்கரமான பாவத்தை விட்டும் சமுதாயத்தை மீள வைக்க வேண்டுமா? தனவந்தர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தொகை பணத்தை வைத்து கரலே ஹசனா பட்டி இல்லாத கடன்களை ஏதோ ஒரு சாமான்களை அங்கே அவர்களுக்கு பாதுகாப்பாக வைத்துவிட்டு 3 மாசம் 6 மாசம் என்ற அமைப்பிலே கடன் திட்டங்கள் வழங்கி செயல்படுத்த முடியும். இப்படியெல்லாம் தனவந்தர்கள், பணம் உள்ளவர்கள், வசதியுள்ளவர்கள் ஒரு ஊரில் இருக்கும் பொழுது எத்தனை விஷயங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். எனவே அவர்கள் வந்து தனவந்தர்கள் பணக்காரர்கள் இருக்கின்றார்கள் என்று பொறாமைப்படுவதல்ல, பொறாமை ஈமானை கருத்து விடும் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தனவந்தர்கள் இருக்க வேண்டும், பணம் படைத்தவர்கள் இருக்க வேண்டும், ஒவ்வொரு குடும்பமும் பொருளாதார வளம் உள்ளவர்களாக வாழ வேண்டும், ஏதோ சுய தொழில் செய்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யாரிடம் தங்கி வாழ்வதை, யாரிடத்திலையும் கை நீட்டுவதை, யாசகம் செய்வதை இஸ்லாம் மிக வெறுக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு ஊரும் தனிப்பட்ட குடும்பமும் பொருளாதார வளம் உள்ளவர்களாக வாழ்வதை இஸ்லாம் ஆதரிக்கின்றது, உற்சாகம் ஊட்டுகின்றது. அந்த அடிப்படையில் ஊரிலே பொருளாதார வளம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அந்த ஊரு எழுச்சி அதாவது அந்த ஊர் மேம்படுவதற்கு உயர்வடைவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே சம்பாதித்து உழைத்து நாங்கள் மற்றவர்களுக்கும் கொடுத்துவிட்டு சதக்காக்கள் செய்துவிட்டு தானும் தன்னுடைய குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வதை இஸ்லாம் ஆதரிக்கின்றது. அதற்கு மாற்றமாக சம்பாதித்து விட்டேன் என்று தான் மாத்திரம் ஜக்காத்தும் இல்ல, சதக்காவும் இல்ல, தர்மமும் இல்ல, எந்த ஒன்றும் இல்லாமல் அவள் மாத்திரம் அதிகமாக பணத்தை அறமான முறைகளிலே பாவத்திலே செலவழித்து தேவையில்லாத வீடு செலவுகளிலே கல்யாணங்களுக்கும் கூத்து கும்பாங்களுக்கும் அவர்கள் செலவழிப்பார்கள் என்றால் நிச்சயமாக நாடத்திலே கேள்வி கணக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பது சந்தேகம் இல்லை. எனவே வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி, கல்யாணம் எடுப்பதாக இருந்தாலும் சரி, வாகனம் எடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்திலே போய்விடாமல் நான் மற்றவர்கள் போன்று வாழ வேண்டும் என்ற அமைப்பில் எனக்கு எந்த முறையிலே வாழ்வதற்கு சக்தி இருக்கிறதோ அந்த அதுக்குள்ளே போதுமாக்கி அறாங்களை விட்டும் தூரமாகி அழகான முறையிலே சம்பாதித்து வாழ்வதை இஸ்லாம் ஆதரிக்கின்றது. அந்த அடிப்படையிலே ஆத்மீக துறையிலும் பொருளாதாரத்திலும் வளமுள்ளவர்களாக இருப்பார்கள் என்றால் அந்த ஊர் செழிப்படைவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஊருடைய எழுச்சி உயர்வு மேன்மை ஆத்மீக துறையிலும் பொருளாதாரத்துறையிலும் இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த கட்டமாக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சுகாதாரத்திலே, ஹெல்த்திலே, ஆரோக்கியத்திலே பேணுதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஆரோக்கியமானவர்களாக வாழ வேண்டும். தனிப்பட்ட ஒவ்வொரு நபரும் தன்னுடைய வீடும் தன்னுடைய குடும்பமும் சுகாதாரத்தை பேணக்கூடியதாக, ஊர்களும் சுகாதாரத்தை பேணக்கூடியதாக சுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று முதுமொழி சொல்லுவார்கள். சுவர் இல்லாவிட்டால் சித்திரம் வரைய முடியாது. அதே போல உடம்பு இருந்தால்தான் இபாதத்து செய்ய முடியும். அன்புக்குரியவர்களே, உடம்புடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளக் கூடாது. உடம்புடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய பாவனைகளை பாவிக்க கூடாது. சிகரெட், சுருட்டு, பீடி போன்றவைகளை பாவிப்பதும் உடலுடைய ஆரோக்கியத்துக்கு அது ஆபத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை விளங்க வேண்டும். அதனாலேதான் நீங்கள் போன்றவைகள் பாவிப்பதை சுத்தமாக உலமாக்கல் கிதாபுகள் எழுதுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உடம்புக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய எந்த தீங்கான சாப்பாடுகளையும் எந்த குடிமானங்களையும் பாவிப்பது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் உடம்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லை, உடம்பிலே சிலர்களுக்கு நோய் இருக்கும். அந்த நோய்களை டாக்டர் இடத்திலே போய் அங்கே தவக்கல் என்ற அடிப்படையில் மாத்திரம் வைக்காமல் அவர்கள் அதற்குரிய சிகிச்சைகளை வைத்தியங்களை செய்வது மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அண்மையிலே கண்டியிலே அங்கு ஆஸ்பத்திரியிலே ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தோம். டயபெட்டிக் டே, சீனி வியாதியுடைய தினம் என்ற அடிப்படையிலே டயபெட்டிக் டே என்ற நிகழ்ச்சியிலே பல டாக்டர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சியிலே அவர்களுடைய வார்த்தை என்னவென்றால், இலங்கை நாட்டிலே 30 வீதத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு சீனி வியாதி இருக்கின்றது, சுகர் இருக்கின்றது. ஆனால் 20 வீதமானவர்கள் தான் அந்த நோயை நோய் என்று அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் 10 வீதமானவர்கள் நோய் என்று அறியாமல் சோதிச்சு விட்டால், பரிசீலிச்சு விட்டால், செக் பண்ணிட்டா அது எந்த நேரம் மண்டல் ஓடும், ஒன்றுமே செய்யலாம பேசுறோம் என்று செக் பண்ணாம மடத்தனமாக அறிவுகட்ட முறையிலே செயல்கள் செயல்படுகின்றார்கள். அப்படி செயல்படுவதால் என்ன நடைபெறுகிறது? திடீரென்று கண் போயிரும், திடீரென்று கிட்னி போயிரும், திடீரென்று ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிரும், ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விடும். எனவே இதிலே முஸ்லீம்கள் தான் கூடுதலாக இருக்கின்றார்கள் என்ற அந்த செய்தியையும் கவலையான செய்தியையும் வெளியிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் 20 வீதமானவர்கள் நோய்க்கு உட்பட்டாலும் கூட நினைச்ச நேரம் டெப்லஸ் பாவிக்கிறது, கண்டதை எல்லாம் சாப்பிடுவது, டெப்லஸ் குடிக்கிறேன் தானே என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு செய்வது இல்லை. அதனாலும் எத்தனையோ பேர்களுடைய கிட்னி கண் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிவிடுகின்றது என்ற செய்திகளை அவர்கள் டாக்டர்களால் அறிவிக்கப்பட்டது. எனவே அன்புக்குரியவர்களே, எனக்கு 40 வயது கூடிவிட்டால் இன்றைய காலத்தை பொறுத்தவரையிலே எண்ணெய், சீனி, கொழுப்பு சம்பந்தமானவைகளை பாவிப்பதை குறைத்துக் கொள்வது, உப்பு போன்றவைகளை பாவிப்பதை குறைத்துக் கொள்வது, அது மட்டுமல்ல ஆரோக்கியமான உடம்பை வைத்துக் கொள்வதற்காக டாக்டர் இடத்திலே என்னுடைய உடம்புகளை பரிசீலித்து என்ன நோய் இருக்கிறது என்று ஆரம்பம், அதாவது வெள்ளம் வருவதற்கு முன்பு அணை கட்ட வேண்டும், அங்கே கட்டு போட வேண்டும் என்ற முதுமொழிக்கு ஒப்ப இவருக்கு நோய்கள் ஏற்பட்டு கூடிவிட முடிய முந்தி வாகனத்திலே போகக்கூடிய நேரத்திலே சொல்லுவோம், சின்ன சத்தம் வரக்கூடிய வாகனத்தை கொஞ்சம் கேரேஜில காட்டி செஞ்சு கொள்ள இல்லைன்னா பெருசாயிட்டா அது பெரிய செலவெல்லாம் பைத்திரம் என்று சொல்றது போலதான். இந்த உடம்பும் சின்ன வியாதிகள் வரும்பொழுது உடம்பை சோதித்து சீனியா பெசலா கொலஸ்ட்ரோலா ஆரம்பத்திலே கட்டுப்படுத்தி மருந்துகளை பாவித்து அந்த உடம்பை பேணிக் கொள்வதை இஸ்லாம் ஆதரிக்கின்றது அன்புக்குரியவர்களே. அது மட்டுமல்ல, உடம்பிலே ஆரோக்கியத்துக்காக எம்முடைய அங்கே தேக பயிற்சிகள் எடுப்பது, கொஞ்சம் வேலை செய்து வேர்வைகளை ஓட்டுவதை இஸ்லாம் ஆதரிக்கின்றது. இன்று எடுத்ததுக்கெல்லாம் திரும்பியும் வாகனத்தில் ஏறி உடம்புடைய கெட்ட ரத்தங்கள் கெட்ட வேர்வைகள் வெளியாகிறதுக்கு இடமில்லாமல் இருக்கின்றது. எனவே தனிப்பட்ட முறையிலும் உடம்புடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வது, வீட்டுக்குள்ளே மலை மக்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு வீட்டுக்குள்ளேயும் சுத்தமாக வைத்துக் கொள்வது, எம்முடைய உடம்பையும் சுத்தமாக வைத்துக் கொள்வது அத்துஹூர் சத்துருல் ஈமான். ஈமானுடைய ஒரு பகுதி சுத்தம் என்று நாம் தான் ஹதீஸை மொழிகிறோம். ஆனால் இன்று கவலைக்குரிய செய்தி, யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம் அன்புக்குரியவர்களே. நான் சொல்வது இஸ்லாம், நான் சொல்வது இஸ்லாத்துடைய குர்ஆனுடைய ஹதீஸுடைய விடயங்கள். யாரும் இதற்காக கோபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. தனிப்பட்ட முறையிலும் உடுப்புகளை பார்த்தால் அசிங்கமாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை பெருநாள் தினங்களில் மனிதர்கள் கூடும் பொழுது குளித்து உள்ளதில் அழகானதை உடுத்து மனங்களை பூசி பள்ளி வாசலுக்கு வர வேண்டும் அன்புக்குரியவர்களே. இதைத்தான் நபியவர்கள் ஆதரித்தார்கள். வெங்காயம் சாப்பிட்டு விட்டு வர வேண்டாம் என்று நபியவர்கள் சொன்னார்கள். ஏன்? மற்றவர்களுக்கு வீச்சம் ஏற்படும். வெங்காயத்துக்கு பதிலாக சுருட்டையும் பீதியையும் குடித்து விட்டு பள்ளிக்குள்ளே வருகிறார்கள். நின்று பக்கத்திலே சொல்ல முடியாமல் இருக்கிறது. உடுப்பை பார்த்தால் ஜனாதிபதியை சந்திக்க போறோம், அங்கே கல்யாணம் திருமணத்துக்கு போகிறோம், உள்ளதில் அழகானதை எடுத்து என்ன கொலோன் அடிக்கணுமா மனம் பூசணுமா எல்லாத்தையும் பூசி போறோம். ஆனால் படச்சரம்பு அவளுடைய அவளுக்கு முன்னாலே நிற்பதற்காக வருகின்ற பொழுது அசிங்கமாக தலையிலே தொப்பியும் இல்ல, டீசர்ட்டுகளை போட்டுக்கொண்டு உருவம் போட்டு உடுப்புகளை போட்டுக்கொண்டு அன்புக்குரியவர்களே ஜனாதிபதியை சந்திக்க போகின்றோம், அமைச்சரை சந்திக்க போகின்றோம், எவ்வளவு அழகாக போகின்றோம். அப்படி அசிங்கமாக போகின்றோமா? ஏன்? படைத்த ரப் அல்லாஹ், அரசுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், அந்த சராசரங்களுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அவனை சந்திக்க வருகின்ற பொழுது ஏன் அழகாக வர முடியாமல் இருக்கிறது? இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அழகாக சொல்லி காட்டினார்கள். எனவே அழகாக வர வேண்டும், அழகாக உடுத்து பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இதற்கு பொல்லாவது நாம் அந்த நிலைமைகளை மாற்றி அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வரும்பொழுது கல்யாணத்துக்கு போகும் பொழுதே கல்யாண ஹோட்டலுக்கு போகும் பொழுது எவ்வளவு உடுத்து அழகாக போகின்றார்கள். ஆனால் அதுவும் இந்த காலத்தில் கோட்டை போட்டு போறார்கள், சுண்ணத்தான தொப்பி இல்லாமல் போவது அங்கே கவலைக்குரிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே எந்த கட்டத்திலும் சுத்தமாக எம்மை பரிசுத்தப்படுத்தி சுத்தமாக நாம் பள்ளிவாசல்களுக்கு செல்ல வேண்டும் அன்புக்குரியவர்களே. எம்மிடத்திலே சுத்தம் இருக்க வேண்டும், உடம்பிலே ஆரோக்கியம் இருக்க வேண்டும், எம்முடைய வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டுக்குள்ளே போய் பார்த்தால் வீடுகள் அசிங்கமாக நஜீஸ் பிடித்ததாக இருக்கு. தேவையில்லாத சாமான்களை ஒதுக்கி வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. அதே போல கவலையாக இருக்கிறது எங்களை கடைகளை பைத்து பார்த்தா முஸ்லீம்கள கடைகள் விசேஷமாக இன்றைக்கு காவிர்கள் வளர்ந்து விட்டார்கள். அவர்கள கடை சுத்தமாக்கி எங்கள் ஆட்களே பேசிக் கொள்கிறார்கள். அவர்கள கடை சுத்தமாகிக்கிறே எங்கள் ஆட்கள ஹோட்டல்களை பைத்து பார்த்தா அவிஞ்சி சாப்பிடுவதற்கு விருப்பம் இல்ல. வெளியே அங்கே உள்ளேயும் வெளியேயும் நாட்டமாக வீச்சமாக கிச்சன் குசிவி அதைவிட மோசமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுத்தம் இஸ்லாத்தின் பாதி என்று சொல்லக்கூடிய நாம் எம்முடைய வீட்டையும் எம்முடைய ஹோட்டல்களையும் எம்முடைய கடைகளையும் எம்முடைய உடை எம்முடைய இருப்பிடங்களையும் எம்முடைய உடம்பையும் எம்முடைய உடைகளையும் நாம் சுத்தமாக வைத்துக் கொள்வது ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஏரியாக்கள் பிடித்து பார்த்தா ஏந்தளவு ரோட்டை புடிச்சு வேலியை போட்டுக் கொள்வாங்க, ரோட்டை புடிச்சு மதிலை கட்டி கொள்வாங்க, ரெண்டு வாகனத்துக்கு போக முடியாது அன்புக்குரியவர்களே. இதனால் ஏராளமான பிரச்சனைகள். அங்கே தண்ணி எல்லாம் தேங்கி நின்று காணொண்டு போடுவதற்கு இடமில்லை. அங்கே ஒரு மாசத்துக்கு ஒருக்கா அந்நியவர்களை பாருங்கள், போய தினத்திலே அவருடைய விசேஷமான தினத்திலே அவர்கள் திருமணம் செய்கிறார்கள். ஆனால் சென்ற காலத்திலே முஸ்லீம்களுக்குடியாக நடந்ததுதான். ஆனால் முஸ்லீம்களை மட்டும் அது அங்கே மாறிவிட்டது. அந்நியவர்கள் செய்கிறார்கள், அந்நியவர்கள் இடங்களை சுத்தமாக வைப்பதற்கு அந்த பக்கத்திலே உள்ளவர்கள் அந்த தெவிச்சியிலே அந்த லேனிலே அந்த ஊரிலே அந்த கிராமத்திலே அந்த பகுதியிலே உள்ளவர்கள் ஒன்று கூடி சுத்தத்தை பேணி அவர்கள் கோய நாள்ல விடுமுறை நாள்ல எல்லோரும் ஒன்று சேர்ந்து சுத்தமாக்கி வைத்துக் கொள்கிறார்கள். தொற்று நோய்கள் பரவாமல் பாதுகாத்துக் கொள்கின்றார்கள். எனவே முஸ்லீம்களிடத்தில் இந்த நிலைமைகள் வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, கடமையிலே அல்லது மாதத்திலே ஒரு விடுத்தமாவது எல்லோரும் சேர்ந்து அந்த பகுதிகளை சுத்தமாக வைத்துக் கொள்வதை கொண்டுதான் தொற்று நோய்கள் பரவாமல் இருப்பதற்கும் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தனிப்பட்ட நபரும் ஒவ்வொருவருடைய உடைகளும் வீடுகளும் கடைகளும் சூழலும் சுத்தமாக இருப்பது இஸ்லாத்திலே மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஊருடைய முன்னேற்றம் ஆன்மீக துறையிலும் பொருளாதார துறையிலும் இப்படியான சுத்தம் ஆரோக்கியத்தை பேணுவதிலும் அந்த ஊர் மக்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட குடும்பமும் தனிப்பட்ட நபர்களும் அதிலே கவனம் எடுப்பார்கள் என்றால் அந்த ஊருடைய முன்னேற்றம் சீராக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை என்பதை உலமாக்கள் நினைவு காட்டுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போலதான் எல்லாத்துக்கும் மிக முக்கியமான ஒன்றுதான் கல்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. கல்வியிலே வளமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், அறிவிலே வளமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்த்தால் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே கல்வியோடு எந்த அளவு தொடர்பு உள்ளவர்கள் என்றால் கல்வியும் இஸ்லாமும் இரண்டர கலந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. கல்வி இல்லை என்றால் இஸ்லாம் இல்லை, இஸ்லாம் இல்லை என்றால் கல்வி இல்லை என்ற நிலைப்பாட்டிலே முஸ்லீம்களுக்கும் கல்விக்கும் அந்த அளவு தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறது. ஏன், முதலாவது மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த போது அல்லம் ஆதம் அல்லமா அகுல்லா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அனைத்தையும் படித்து கொடுத்து விட்டார். ஆரம்ப மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கியாமத்து வரையும் வரைக்குள்ள அனைத்தையும் படித்து கொடுத்து விட்டார். இன்றைக்குத்தான் நானும் நீங்களும் கேட்கிறோம், வாட்ஸ்அப் என்று கேட்கிறோம், வைபர் என்று கேட்கிறோம், அதே போல கம்ப்யூட்டர் என்று பேசுகிறோம், இமெயில் என்று பேசுகிறோம், இது போல எத்தனையோ தொலைத்தொடர்பு சாதனங்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லுகின்றோம். ஆனால் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்து விட்டார். எனவே இஸ்லாம் ஆரம்பத்திலிருந்து நபியவர்களுக்கு முதலாவது குர்ஆனுடைய வசனம் அங்கு ஹிரா மலையில இருக்கின்ற பொழுது இபாதத்து மிக முக்கியம், நபியவர்களுக்கு முதல் வசனம் வாபுது, நீங்க வணங்குங்க என்ற வசனம் வணங்கவில்லை. எமக்கு தொழில் செய்வது இஸ்லாத்திலே மிக முக்கியம், அங்கே வக்தசி நீங்கள் உடையுங்கள் உடைத்து வாழுங்கள் என்ற குர்ஆனுடைய வசனம் மறக்கப்படவில்லை. முதல் வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நீங்கள் படியுங்கள் ஓதுங்கள் என்ற வசனம் தான் முதல் இறக்கப்பட்டது. எனவே இஸ்லாம் கல்விக்கு மிக முக்கியமான இடம் கொடுக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் புரிய வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் நாம் வளர்ந்து வருகின்ற பொழுது எம்மை குர்ஆன் மதரசாவுக்கு அனுப்பினார்கள். குர்ஆன் மதரசாவிலே குர்ஆனோதும் மார்க்கக்கூடிய விஷயங்களை ஆவலோடு படிக்கக்கூடியவர்களாக இருந்தோம், பாடசாலைக்கு போய் படிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். ஆனால் அந்த நிலைமைகள் ஏதோ அறிந்த அளவிலே ஏதோ கொஞ்ச நெஞ்சமாக நாங்கள் படித்திருக்கிறோம். ஆனால் எம்மிடத்திலே கல்விக்கு கொடுக்கப்பட்ட அந்த அளவு மகிமை எம்மிடத்திலே வராமல் இருக்கின்றது, கவலைக்குரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லி முஸ்லிம், இல்மை தேடுவது அறிவை படிப்பது ஒவ்வொருவரும் கட்டாய கடமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எங்களிடத்தில் எந்த அளவுக்கு மார்க்க அறிவும் இல்ல உலக அறிவும் இல்லாமல் நாம் என்று தத்தளிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நபியுடைய காலத்திலிருந்து அப்பாசியக்களுடைய ஆட்சி காலம் வரைக்கும் இன்று இருக்கக்கூடிய மெடிசினை வைத்தியத்துறையை கண்டுபிடித்தவர்கள் யாரு? அதே போல ஜியோகிராபியா பூமி ஆராய்ச்சி அறிவா, வானத்துடைய அறிவா, பூமியுடைய அறிவா, கடலுடைய அறிவா, அனைத்தையும் கண்டுபிடித்தவர்கள் மருத்துவத்துறையா, அனைத்துக்கும் வழிகாட்டியவர்கள் யாரு? முஸ்லீம்கள் வரலாறை புரட்டி பாருங்கள், அந்த அளவு முஸ்லீம்கள் கல்வித்துறைக்கு மிக உன்னதமான இடத்தை கொடுத்து சென்ற காலங்களிலே கல்வியிலே மிக முன்னுமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று பார்க்கின்ற பொழுது ரிமாண்டுடைய வீதம் 20% இருக்கின்றது, கல்வித்துறையிலே பல்கலைக்கழகத்துக்கு யூனிவர்சிட்டிக்கு போகக்கூடிய விகிதம் அங்கே குறைந்து 3-4% இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நிலைமைகளை உணர்ந்து நாம் ஒவ்வொருத்தரும் கல்வித்துறையிலே முன்னேறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்கள்கிட்ட மார்க்க அறிவும் இல்ல உலக அறிவும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. முழுக்கூடிய பரலும் தெரியாது, உளுடைய பரலும் தெரியாது, உளுடைய பரலும் தொழுகிற பரலுக்கும் சருத்துக்கும் வித்தியாசமும் தெரியாது. அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜி செய்கிறோம், ஹஜ்ஜுடைய அறிவும் இல்ல, ஜகாத் கொடுக்கிறோம், ஜகாத்துடைய அறிவும் இல்ல, தொழுகையுடைய அறிவு இல்லாமல் இந்த அளவுக்கு பெண்களை பொறுத்தவரையிலே பெண்களுக்கு அதிலே தீரோ மார்க்கத்துடைய அறிவு கையில் நிபாசுடன் என்ன செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றார்கள். ஆண்கள் அதை படித்துக் கொடுக்கின்றார்களும் இல்லை, உணவாக்கள் இடத்தில் ஏற்றி கேட்டு படித்துக் கொடுக்கின்றார்கள் இல்லை. அது மட்டுமில்லை, அப்படியான ஏற்பாடுகளை ஊர்களிலே இன்று ஓரளவு முன்னேறி வருகிறது. அப்படி இல்லை என்றால் சில ஊர்களிலே அந்த அளவு கூட இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கவலைக்குரிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. மார்க்கம் அவசியம், மார்க்கத்துடைய அறிவு அவசியம். எனவே அதே போன்று அன்புக்குரியவர்களே, கவலைக்குரிய செய்திகள் ஈசி ஓலவல் எடுக்கும் வரைக்கும் ஏதோ அவர்கள் பாடசாலைக்கு மாணவர்கள் செல்கின்றார்கள். ஓலவல் எடுத்துவிட்டால் அடுத்த கட்டமாக பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொண்டு வெளிநாடு போவதற்கு முயற்சிக்கின்றார்கள். அல்லது திருவி ஓட்டுவதற்கு திருவிழா நடத்தி தொழில் செய்வோம் அல்லது பேமெண்ட் வியாபாரம் செய்வோம் என்ற நிலைப்பாட்டிலே, அல்லது கடையொன்றுக்கு சம்பளத்துக்கு போய் உட்காருவோம் என்ற நிலைப்பாட்டிலே எத்தனையோ பிள்ளைகள் மாறுபடுகின்றார்கள். சில பெற்றார்கள் வசதி படைத்தவர்கள், பிள்ளைகள் நல்ல படிக்க உற்சாகம் உள்ளவர்கள், திறமை உள்ளவர்கள் கூட சொல்கின்றார்கள், மகனே நீ என்ன படிச்சு என்ன செய்ய போறாய், வேணுமெண்டா 50,000 ரூபா 75,000 ரூபா 1,00,000 ரூபா சம்பளம் எடுப்பாய், நீ என்ன கடையில உட்காரு, கடைய பாரு, இங்க மாசம் எத்தனை 100,000 சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேலை செய்யலாம் என்று படிப்பை நிறுத்திவிட்டு அங்கே வியாபாரத்துக்கு பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி விடுகின்றார்கள். அதனால் என்ன நடக்கிறது, பண்டமாற்று வியாபாரம் 25 வருஷத்துக்கு முன்னால் உள்ள வியாபாரம் முறைதான். அந்த புள்ள படிச்சிருந்தார், இன்னைக்கு மோட்டிவேஷன் நான் அமைப்பினும் இன்னைக்கு டெக்னாலஜி அமைப்பில வியாபாரங்களை உலகளாவிய மட்டத்தில நல்ல திறமையாக பிசினஸ் கோர்ஸ்களை அவர்கள் பைனான்சியல் அமைப்பில அவர்கள் படிப்புகளை மேற்கொண்டு மேல் படிப்புகளை படித்திருந்தால் வியாபாரம் செய்வதற்கு எவ்வளவு லேசாக இருக்கும். இன்டர்நேஷனல் லெவல உலக ஆயுத மட்டத்தில வியாபாரங்களை மேற்கொண்டு திறமையான வியாபாரம் செய்ய முடியும். அறிவு ஒரு நாளும் பால் போக மாட்டாது. எனவே துனியாவுடைய அறிவாக இருக்கலாம், ஆகரத்துடைய அறிவாக இருக்கலாம், அன்புக்குரியவர்களே அறிவு துறையிலே பின்னடைந்த சமுதாயமாக எம்முடைய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அறிவு வளர்ச்சி இருந்தால்தான் ஆன்மீக துறையிலே வளர்ச்சி பெறலாம், அறிவு துறையிலே வளர்ச்சி இருந்தால்தான் ஆரோக்கியத்திலே வளர்ச்சி பெற முடியும், அறிவு துறையிலே வளர்ச்சி இருந்தால்தான் பொருளாதாரத்தை வளப்படுத்த முடியும். எனவே அனைத்துக்கும் அறிவு தேவை, ஞானம் தேவை, மார்க்க அறிவு தேவை, உலக அறிவுகள் தேவை, பாசை வளங்கள் தேவை மனிதர்களுக்கு. ஆனால் இந்த நிலைமைகள் ஒவ்வொரு ஊர்களையும் அங்கே உள்ள தடவந்தர்கள், ஊருடைய நிர்வாகிகள், ஊருடைய உலமாக்கள் நல்ல திறமைசாலிகள் இருக்கிறார்களா, படிக்க முடியாதவர்கள், படிக்க வசதியற்றவர்கள், படிப்பிலே நல்ல உற்சாகம் உள்ளவர்கள் வசதியற்று இருக்கிறார்களா, அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்புகள் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி படிக்கக்கூடியவர்களாக உற்சாகமூட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்படியான நிலைப்பாட்டிலே அறிவுக்கு இஸ்லாம் மிக முக்கியமான இடம் கொடுத்திருக்கின்றது. அதை நாங்கள் புரிய வேண்டும். பணத்தை பாதுகாப்பதற்கு பணத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், அறிவு எங்களை பாதுகாக்கும் என்பது அலியின் கர்மல்லா ஒஞ்சுடைய கூட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாவின் நல்லடியார்களே சொல்லப்பட்ட இந்த 4 விடயங்களையும் கருத்திலே கொண்டு ஒவ்வொரு தனிப்பட்ட வீடும் தனிப்பட்ட குடும்பமும் ஊர்களும் ஒவ்வொரு கிராமங்களும் செயல்படுவார்கள் என்றால் அந்த ஊரு செழிப்படையும் விருத்தி அடையும் மேன்மை அடையும் உயர்வடையும், அந்த குடும்பங்கள் கண்ணியமாக்கப்படுவார்கள். இந்த அறிவு இல்லாத காரணத்தினாலேதான் கீழ்த்தரமான குணங்களும் சண்டையும் சச்சரவும் தேவையில்லாத பாவனைகளும் அந்த ஊர்களிலே ஏற்படுவதற்கு காரணம் அறிவில்லாத காரணம். அறிவு படித்துவிட்டால் பாசை வளமுள்ளவர்களாக இருக்கிறார்கள், உடமாக்களாக இருக்கிறார்கள், ஆபீஸ்களாக இருக்கிறார்கள், துறை சார்ந்த அறிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள், ஒருவருக்கு ஒருவர் மதிப்பார்கள், கண்ணியப்படுத்துவார்கள். மேலான சுகர்களே, அந்த ஊரு படித்தவர்களுடைய ஊரு என்ற நல்ல பெயர்கள் ஏற்படும். ஒருவரை ஒருவர் மதித்து உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அறிவில்லையா 2ஆம் வகுப்போட 3ஆம் வகுப்போட ஓலவலோட முடிச்சுக் கொண்டார்கள், கடைசியில எப்படி ஈடுபடுவார்கள், அவர்கள் தேவையில்லாத கூட்டாளிமார்களோடு சேர்ந்து தேவையில்லாத கெட்ட பழக்கங்களில் ஈடுபட்டு சண்டையும் சச்சரவும் குரோதமும் அங்கே வளர்ந்து கொண்டு கடைசியில தொழில் ஒன்றும் செய்வதற்கில்லை, தொழில் செய்வதற்கில்லை, கடையடியிலையும் போக்கடியிலையும் சக்தியாக அடிச்சுக்கொண்டு தேவையில்லாத கலவுகளையும் பொய்களையும் புரட்டுகளையும் போதை வஸ்துகள் பாவிக்கக்கூடியதாகவும், போதை வஸ்துகள் தொழில் இல்ல போதை வஸ்து விற்கக்கூடியதாகவும் அவர்கள் மாறுவதற்கு காரணம் என்ன, அறிவில்லாமல் போவது. எனவே மூத்தவர்களே, துறை சார்ந்தவர்களே, உடமாக்களே, நிர்வாகிகளே, இந்த விடயத்தில் ஊர்களை முன்னேற்ற வேண்டுமா? அறிவு வேணும். அறிவிருந்தால் ஆத்மீகம் வளரும், அறிவிருந்தால் பொருளாதாரம் வளரும், அறிவிருந்தால் அங்கே சுகாதாரம் ஆரோக்கியம் வேணப்படும் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் கருத்திலே வைத்துக் கொண்டு இந்த சொல்லப்பட்ட இந்த நாலு விடயங்களையும் நம்முடைய குடும்பத்துக்குள் இருக்கின்றதா இல்லையா, முன்னேற்ற என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொருத்தரும் சிந்தித்து ஒவ்வொரு வீடுகளையும் செழிப்படைய வைத்து அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று ஊர்களையும் குடும்பங்களையும் வீடுகளையும் முன்னேற்றுவதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. யாழ் எம்மை பொருந்திக் கொள்வாயாக, எம்மை கபூல் செய்து கொள்வாயாக. சொல்லப்பட்ட இந்த நான்கு விடயத்திலும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைகளை ஊர்களை முன்னேற்றி யாழ்லா ஒரு முன்மாதிரியான ஒரு சமுதாயமாக வாழ்வதற்கு நீ அருள் புரிவாயாக, எம்மை பொருந்திக் கொள்வாயாக, கபூல் செய்வாயாக. ஒவ்வொரு வீடுகளும் சஹாபாக்களுடைய வீடுகள் போல, ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு ஊர்களும் மதீனா முனவராவை போன்ற ஊர்களாக மாறுவதற்கு நீ அருள் புரிவாயாக. ரப்பே எம்மை பொருந்திக் கொள்வாயாக, கபூல் செய்வாயாக. எம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், வீட்டில், பிள்ளை குட்டிகளில் பறக்கத்து செய்வாயாக. யாழ்மையுடைய கடைசி மௌத்தை ஈமானுடன் கலிமாவுடன் ஆக்கி தருவாயாக. எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிரு தவானன், அல்ஹம்துலில்லாஹ்.